இப்ப இன்னைக்கு மறுபடியும் உங்களை எல்லாம் பாக்குறது இந்த ஓய்வு நாள்ல ரொம்ப சந்தோஷமான காரியம். இது நம்ம வளமையா ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நம்மளால செய்ததில்ல, செய்யவும் முடியாது. ஆனா கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால கர்த்தருக்கு இதுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஓமான்ல இருந்து, இந்தியாவில இருந்து, மலேசியாவில இருந்து, எங்க நாட்டிலையும் கொஞ்சம் பேர், கனடாவில இருந்து, அமெரிக்காவில கூட இருந்து இதை கேட்கிறவர்கள், இதுல கலந்து கொள்ளுகிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம பார்க்க போகின்ற வேத பகுதி 1 பேதுரு 5வது அதிகாரம். இதுக்கு முன்பாக சில வசனங்களை இந்த வேத பகுதிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 8-9 வசனங்களை நாம பார்க்க போகிறோம். 8-9 வசனங்கள், அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்க உங்க வேத புத்தகத்துல அதை நீங்க பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இந்த பகுதியை நம்ம இப்ப பார்க்கிறோம். இந்த COVID-19 வந்து நம்ம நான் வளமையாக என்னுடைய சபையில கூட செய்கின்ற போதனையிலிருந்து அது என்ன விலகி போக வைத்து COVID-19 சம்பந்தமான பகுதிகளை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக் கொள்வதற்காகவும் ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காகவும் பார்த்தோம். ஆனா அதே நம்ம தொடர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் தேவன் பேசுகிறார், அது முக்கியம். ஆனா இந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல இந்த 8-9 வசனங்களை நான் பிரசங்கத்தை தயாரிக்க ஆரம்பித்த பொழுது எனக்குள்ளாகவே ஒரு சிரிப்பு வராமல் இருக்கல, ஒரு புன்னகை வராமல் இருக்கல. ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்துக்கு ஏத்த விதமாகத்தான் இதுலயும் செய்தி இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில ஒரு அற்புதம். 1வது நூற்றாண்டிலே ரொம்பவும் துன்பப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு பேதுரு தான் அறிந்து தனக்கு தெரிந்திருந்த மக்களுக்கு இதை எழுதிய பொழுதும் நாமும் ஒரு விதமான துன்பத்தை இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த துன்பத்துக்கு மத்தியில் நாம போய்கொண்டிருக்கிற பொழுது இதுவும் ரொம்ப பொருத்தமானதா அது அமைந்திருக்கிறது தான் இதுல உள்ள ஒரு ஆச்சரியம். அந்த காலத்துல ரோமர்கள் கையில, ரோம பேரரசு, அது மட்டும் சமுதாயத்துல அவிசுவாசிகளாக இருந்த மக்களின் கையில் அநேக துன்பங்களை பட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதினார். அவர்களுக்கு வந்திருந்த துன்பம் சரீர துன்பம், பல பேருக்கு உயிரும் போயிட்டது, அடுத்த நாள் உயிரோடு இருப்பமாங்கிற ஒரு நிலையே முடியாத நிலையில இருந்தாங்க. பலவிதமான மன கவலைகள், உளைச்சல்கள் எல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை தைரியப்படுத்த பேதுரு இதை எழுதினார். ஆனா அதே விதமான சுவாசத்தின் காரணமாக நாம் துன்பப்படாமல், ஏன்னா நம்ம நாடு நமக்கு எதிராக இன்னைக்கு கிளம்பி இருக்கல, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிறதுக்காக நம்ம தாக்குவதற்கு முயற்சி செய்யல, ஆனாலுமே அப்படியான ஒரு துன்பம் நாம இன்னைக்கு அனுபவிக்காவிட்டாலும் வேறு விதமான ஒரு துன்பத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த COVID-19 என்ற இந்த வைரஸின் காரணமாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலையில வேலையை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தும், பலவிதமான காரியங்களை குறித்து நம்ம சிந்தனை போய் நமக்கும் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னொரு விதத்துல நாமும் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இந்த மாதிரியான கட்டத்துல இந்த வேத வசனங்கள் மிகவும் பொருத்தமா நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக, நாம இந்த நேரத்துல இந்த வேலையில என்ன செய்யணுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி உதவி செய்கிறது. இந்த கோவிட் 19 இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகளை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கு, பல நாடுகளையும் பாதித்திருக்கிறது. இது பாதிக்காத நாடுகள் மிகவும் குறைவானது. இப்போதைக்கு அவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா அந்த நாடுகளுக்கும் இது போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களையும் பாதிக்கிறது, கிறிஸ்தவர்களையும் பாதிக்கிறது. ஆகவே இதால தொடப்படாத மனுஷன் இருப்பது கஷ்டம்தான். இருந்த பொழுதும் இந்த கோவிட் 19 பயன்படுத்தி ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களை தாக்குகிறான். அவனை பத்தி தான் இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற வேத பகுதி பேசுகிறது. இவன் தான் கிறிஸ்தவர்களுக்கு மகா மோசமான ஒரு எதிரி. அப்ப இப்ப இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையை, காலகட்டத்தை பயன்படுத்தி இவன் கிறிஸ்தவர்களை நிச்சயமாக தாக்குவான். ஒரு விதத்துல பார்க்க போனா நாம சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. இதுக்கு பின்னால ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். இதுவும் கூட ஒரு தண்டனையா நமக்கு வந்திருக்கலாம்ங்கிறதையும் கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இதெல்லாம் பார்த்து சிரிக்கிற, நம்ம பார்த்து சிரிக்கிற ஒருத்தனும் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவனுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நமக்கு முன்னால இருக்கிற இந்த வேத வசனம் நமக்கு எதிரியாக இருக்கின்ற, கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருக்கின்ற அவனை குறித்து இங்கே பேசுகிறது. நாம் அந்த நேரத்துல அவனோடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்துல என்ன செய்யணுங்கிறதையும் இந்த பகுதி சொல்லுகிறது. ஆகவே இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியங்களை, முக்கியமான காரியங்களை உங்கள் முன்னுக்கு வைக்கலாம்னு நான் தீர்மானித்திருக்கிறேன். மறுபடியும் இந்த 8-9 நம்ம வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, இப்ப நமக்கு வந்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்திருக்கிறதுன்னு பேதுரு இங்க சொல்லுகிறார். இப்ப இதுல முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நம்முடைய எதிராளி யார் என்று இங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய எதிராளி யார் என்ற அறிமுகம் இங்க நமக்கு கிடைக்கிறது. 8 வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அதனுடைய 2 பகுதியில பாத்தீங்கன்னா, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய எதிராளி, நம்முடைய எதிராளி யார், நம்முடைய எதிராளி பிசாசு. அவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அதன் வளர்ச்சிக்கு அவன் எதிராளியாக இருக்கிறான். யாருமே அவிசுவாசியாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைய அடையக்கூடாது என்பதை தடுக்கிறதுக்கு சகலவிதமான முயற்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். இந்த எதிராளி நமக்கு மட்டுமல்ல, அவன் கடவுளுக்கும் எதிரானவன், ஆண்டவருக்கு எதிரானவன். ஏன்னு சொன்னா, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்க்கிற பொழுது இவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடக்கின்ற போராட்டத்தை தான் அந்த முழு புத்தகமுமே நமக்கு விளக்குகின்றது. அது மட்டுமல்லாமல் தேவனுக்காக பணி செய்கின்ற அவருடைய தூதர்களுக்கும் இவன் எதிராளியாக இருக்கிறான். ஆகவே இவன் நமக்கும் எதிராளி, எனக்கும் எதிராளி, உங்களுக்கும் எதிராளி. இந்த எதிராளி என்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒப்போனன்ட் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரானவனாக இருப்பதனாலே அவன் நம்முடைய எதிராளி. அந்த கிரேக்க வார்த்தையை எடுத்து பார்க்கிற பொழுது, அந்த எதிராளி என்ற வார்த்தையை எடுத்து பார்க்கிற பொழுது, ஒரு வழக்குல இன்னொருவருக்கு எதிராக ஒரு லா சூட் ஒன்று கொண்டு வந்தா, அப்ப ஒரு எதிராளி இருக்கிறான் இல்லையா, அந்த அர்த்தத்துலதான் ஒரு டெக்னிக்கல் அர்த்தத்தில் இது இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுவான விதத்துல இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது இது நமக்கு எதிரி எதிரானவன் எதிரி என்ற அர்த்தத்தில் இதை நம்ம விளங்கிக்கணும். உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய எதிரி இருக்கிறான், நமக்கு எதிராக ஒரு பெரிய எதிரி இருக்கிறான். நாம கர்த்தரை நம்பினாலும் சரிங்களா, நாம கர்த்தரை நம்பினாலும் அவரை நம்பி நாம அவரிடத்துல ஒப்பு கொடுத்த பொழுதும் இந்த எதிரியை குறித்து நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும். இவை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிராளி. இந்த எதிராளி இங்க பிசாசு என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசு, அவனுக்கு அது இன்னொரு பேர் அந்த எதிராளிக்கு. கிரேக்க வார்த்தையில் அது டயபோலோஸ் என்று இருக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம் ஆங்கிலத்தில் ஸ்லாண்டர், அதாவது நம்மை குறித்து தப்பான காரியங்களை சொல்லுகிறவன். ஸ்லாண்டர்ஸ், நம்மை குறித்து உண்மைக்கு புறம்பாக நம்மை பற்றி உண்மையே இல்லாத காரியங்களை சொல்லுகிறவன் தான் ஒரு ஸ்லாண்டர்னு சொல்லுவான். அவனுக்கு இன்னொரு பேர் அக்யூசர்னு ஆங்கிலத்தில் இருக்கு, நமக்கு எதிராக காரியங்களை சொல்லி பேசுகிறவன். ஆகவே அந்த அர்த்தத்தில் இந்த பிசாசு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் வந்து ரொம்ப மோசமான எதிரியாக நமக்கு இருக்கிறான். நம்மை பற்றி எத்தனை தவறுகளை, உண்மைக்கே புறம்பான காரியங்களை சொல்லி நம்ம கெடுக்கணுங்கிறது தான் இந்த எதிராளிக்கே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு ஸ்லாண்டர் என்று பேர். இன்னும் மேலும் சொல்ல போனால், அந்த மாதிரி நம்மை குறித்து குற்றங்களை சாட்டி இல்லாதது பொல்லாதது சொல்லி நமக்கு எதிராக பேசுகிறவனாக இருக்கிறது மட்டுமல்ல, அவன் நம்மை எப்பொழுதும் அழிக்க முயற்சி செய்வான். நம்ம சமுதாயத்தில் கூட அந்த ஸ்லாண்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, ஸ்லாண்டர் பண்றதுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம இனத்துல அதை ரொம்ப பார்க்கலாம். உண்மையில கிறிஸ்தவ மத்தியில் இது அதிகமா இருக்கிறது தான் ரொம்ப அவமானமான காரியம். யாரை பத்தியும் தப்பா உண்மைக்கு புறம்பா இல்லாதத சொல்லி அவனை எப்படியாவது கீழே இறக்கணும், அதுவும் மற்றவருடைய மனதுல அவனை கீழே இறக்கணும்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்தவன் பேர் அவனுக்கு இருக்கக்கூடாது. ஆனா அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. வாயால சொல்றது மட்டுமல்ல, எழுதுறது, மற்றவங்க மத்தியில பேசுறதெல்லாம் அவனுடைய இருதயம் எவ்வளவு கேடு கட்ட விதத்துல இருக்குங்கறதான் அது சொல்லுகிறது. அதுக்கெல்லாம் மூல காரணம் இவன் தான். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கின்ற எதிராளி அவங்களுக்கெல்லாம் அவன் அப்பா மாதிரி. அப்ப இவன் அதை செய்கிறவன், அதையே வாக்கியாக கொண்டிருக்கிறவன், மகா மோசமானவன், கேடானவன். ஆகவே நமக்கு எதிராக அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி நம்மை கீழிறக்கி அழிப்பதுதான் இவனுக்கு நோக்கமாக இருக்கிறது. இவனுக்கு வேறு பெயர்களும் இருக்கு. அவனை வந்து ஒரு டிஸ்ட்ராயர், அழிக்கிறவன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அபடோன், போலியான் என்ற வார்த்தைகளும் இவனை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு அபடான் அப்பாலியோன் என்கிறது கூட இவன் அழிக்கிறவன் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவன் நம்மை பற்றி மிகவும் மோசமாக தரக்குறைவாக செய்திகளை சொல்லுகிறவன், நமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொண்டு வருகிறவன், இவன் நம்மை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவன், இதெல்லாம் இவனை பற்றிய உண்மைகள். ஆகவே பேதுரு சொல்லுகிறார் இதுல பாக்குற பொழுது, உங்களுடைய எதிராளி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல, சரிங்களா, ஒரு கோபத்துல கர்ஜித்து கொண்டிருக்கிற ஒரு சிங்கத்தை போல அவன் சுத்தி சுத்தி வந்து யாரை விழுங்கலாமோ என்று ஒரு ஒரு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒரு வகை, ஒரு வழியை தேடிக் கொண்டிருக்கிறான்னு பேதுரு சொல்லுகிறார். இப்ப இவனை பத்தி யோவானுடைய சுவிசேஷத்தை பார்க்கிற பொழுது அங்கே மூன்று தடவை இவன் தி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தின் இளவரசனா இருக்கிறான் என்று யோவானின் மூன்று தடவை சொல்லப்படுகின்றது. அது ஏன் அப்படி சொல்லப்படுகின்றது? இந்த பாவத்தில் இருக்கின்ற உலகத்தை அதன் சொந்தக்காரனாக இவன் இருக்கிறான். ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தம், அவருக்கு மீறி எதையும் சொந்தக்காரர்கள் இல்லை. இருந்த பொழுதும் பாவத்தை செய்து இந்த உலகம் செய்ய, மனிதனை பாவம் செய்ய வைத்து அதனால இந்த உலகமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே, இந்த பாதிக்கப்பட்ட உலகம் மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள் அத்தனை பேரும் இவன் கையில தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு மேல இவன் எங்கேயும் போக முடியாது. இருந்தாலும் இது முக்கியமான ஒரு உண்மை, இந்த உலகத்து சிஸ்டம், இந்த உலகத்து சிந்தனைகள், இந்த உலகத்து போக்கு எல்லாமே இவன் வழியில தான் போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் இவனை பார்த்து இந்த உலகத்தின் இளவரசன் என்று சொல்லுவதற்கு காரணம், இவன் எல்லா இடத்திலையும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அங்கதான் சொல்லப்பட்ட ஹி இஸ் வாக்கிங் அபவுட், எல்லா இடத்துலயும் ஒரு சிங்கம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த முழு உலகமும் போய் கொண்டிருக்கிறான். அது எதற்காக அப்படி போய் கொண்டிருக்கிறான்? அந்த தனக்கு தான் எதிரியாக கருதுகின்ற அந்த கிறிஸ்தவர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் என்பதற்கு ஒரு வகை தேடி திருந்து கொண்டிருக்கிறான் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். பாத்தீங்களா, நாம இவன் கையில விழுந்துடக்கூடாது, இவன் கையில விழுந்துடவே கூடாது. ஏன்னு சொன்னா இவை நம்ம அழிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவனோடு சேர்ந்து விழுந்து போன தூதர்கள் ஆகிய அத்தனை பேரும் சேர்ந்து பல டீமன்ஸ் எல்லோரையும் பயன்படுத்தி இந்த உலகத்து சிந்தனைகள், இந்த உலகத்து சிஸ்டம் அத்தனையையும் பயன்படுத்தி நமக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவன் இந்த பிசாசானவன். ஆகவே தான் இவன் இந்த உலகத்தின் இளவரசன் என்று வேதம் சொல்லுகிறது. இது மட்டுமல்லாம இவனை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுத நிருபத்தில் 2:2 இந்த வானத்தின் வல்லமை என்று சொல்லியிருக்கிறார். அதை ரொம்ப பார்க்கலாம். இங்க எபேசியர் 2:2 ஆகாயத்து பிரபுகளின் ஆவிக்கேற்றபடியாய், பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடத்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி என்று இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவன் தான் எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்துல தலைவனாக இருந்து அத்தனையும் அதிகாரம் செலுத்தி எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்மையும் சபையையும் அழிப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகிறவன். தனக்கு கீழ் இருக்கின்ற தூதர்கள் டீமன்ஸ் எல்லாவற்றையுமே தூண்டிவிட்டு தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறவன் என்று வேதம் இவனை பற்றி சொல்லுகிறது. இப்ப இங்கே கூட எபேசியர் 6:10-12 உள்ள வசனங்களை பார்ப்போம். அங்கேயும் இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவன் சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் நாம அணிந்து கொள்ள வேண்டும். நீ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக படி அவற்றை அணிந்து கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலனும் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த பிசாசோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அவனை பற்றி பல விதமாக வேதம் வர்ணிக்கிறது, பெயர்களை கொடுத்து அவன் எவ்வளவு மோசமானவன் என்று காட்டுகிறது. இவனை பத்தி பழைய ஏற்பாட்டுல பல பகுதியில நம்ம பாக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பாக்கிறோம். பல பகுதிகள் இவனை சாத்தான் என்ற பெயர்ல வேதம் அழிக்கிறத பாக்கிறோம், அழைக்கிறத பாக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இவன் நம்ம அழிக்கிறவன், தந்திரக்காரன் பவுல் சொல்லுகிறாரு. பிசாசுன்னு ஒரு பெயர் இருக்குது, சாத்தான் ஒரு பெயரும் இவனுக்கு இருக்கு. இவனை முதல் தடவையா நம்ம பாக்குறது ஆதி ஆகமத்துல ஏதேன் தோட்டத்துல. ஏன் அங்கு வந்து நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாவை கெடுத்தது இந்த பிசாசு தான். பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல பார்க்கிறோம். முக்கியமான ஒரு பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, யோபுவினுடைய நூலில் முதல் அதிகாரத்துல இவனை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு இவன் வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி இந்த உண்மையிலேயே ஒன்று பேதுரு இந்த 5வது அதிகாரம் இந்த பகுதியும் அதுவும் ஒரு அளவுக்கு ஒரே மாதிரியான பகுதி. யோபு 1வது அதிகாரத்துல நினைச்சு பாருங்க, அந்த பகுதியை பார்க்கிற பொழுது சாத்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து அந்த 7வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். 1:7 சாத்தான் அதுக்கு பதிலாக என்ன சொல்லுகிறார், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பேதுரு சொல்லுகிறார், இவன் சுற்றி திரிந்து நம்மை அழிப்பதற்கு வகை தேடி கொள்ளிருக்கிறான். அங்க கொஞ்சம் விவரமாக சொல்லப்படுகிறது, பூமி எங்கும் உலாவி, இந்த முழு உலகமும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன் வர்றான், ஏதாவது இந்த சுற்றுப்பிரயாணிகள் இடம் பார்க்க போற மாதிரி போய்கிட்டு இருக்கிறான் நம்ம நினைக்க கூடாது. இவன் உலகம் பூரா சுத்திக்கு இருக்கிறதுக்கு இடம் பார்க்கறதுக்கு இல்ல. கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, சபைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ, இதை எல்லாமே அழிப்பதற்காக, அதுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்காக வகை தேடி திரிந்து கொள்ளுகிறான். இஸ் ரோமிங் அரவுண்ட் தி எர்த், ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எல்லா இடத்திலையும் கோபத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அதான் பேதுரு இங்க சொல்லுகிறார், எதுக்காக, அழிப்பதற்காக. பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் 1 பேதுரு 5வது அதிகாரத்துல பாக்குற பொழுது அந்த 8வது வசனத்துல எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. எதற்காக திரிந்து கொண்டிருக்கிறான் உலகம் பூரா, எவனை விழுங்கலாமோ என்று. ஆங்கில வேதத்துல ஆங்கில வார்த்தை டிவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தனக்கு யார் கிடைப்பார், தான் அழிப்பதற்காக யார் கிடைப்பார்கள் என்று பார்த்து அவர்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிறான். ஒரு சிங்கமோ புலியோ காட்டுல பசிக்கிற நேரத்துல என்ன செய்யும், தன் கையில ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்குமான்னு சொல்லி அங்கெங்கெல்லாம் திரிஞ்சு கொண்டிருக்கும். அப்படி எதையாவது பார்த்துட்டா அது ரொம்ப திட்டம் போட்டு அதை எப்படியாவது பிடித்து உணவாக கொள்ளுவதற்கு முயற்சி செய்யும். அதே பிக்சர் தான் நமக்கு இங்க கிடைக்குது நம்முடைய பிசாச பத்தி. இதை யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியாத, ஆண்டவர் விசுவாசிக்காத மக்களாக இருந்தா அவங்களை பத்தி இவனுக்கு பெருசா கவலை இல்லை. ஏன், அவங்க ஏற்கனவே இவன் கையில தான் இருக்கிறாங்க. இப்ப யாராவது ஆண்டவரை விசுவாசிக்காமல் இன்னும் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் எடுத்து சபையில அங்கத்தவராக இல்லாமல் இருக்கிற யாராவது இங்க இருந்தா உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம், இங்க பிசாசின் கையில் இருப்பதாக. என்ன அப்படியெல்லாம் சொல்றீங்களேன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது உண்மை. வேற அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன, வே ஆண்டவரை அறிய முடியாதபடி உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தா அப்படி அத இருட்டில் வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி, கேட்க விருக்கம் விருப்பமில்லாத இருதயத்தோடு உங்க காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்துல ஆண்டவரை பற்றி அவர் மேல ஒரு அன்பு, ஒரு ஆழமான விருப்பம் இல்லாம இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, பாவம் உங்க இருதயத்துல இருந்து இந்த பிசாசு அதை பயன்படுத்தி அந்த ஆண்டவரை விட்டு உங்களை தூர தள்ளி வச்சிருக்கிறான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏற்கனவே அவனுடைய கையில இருக்கிறீங்கன்னா இதான் அர்த்தம். உங்க கண்களும் உங்களுடைய காதுகளும் உங்களுடைய இருதயமும் அந்த ஜீவன் உள்ள உலகத்துக்கெல்லாம் அதிபதியாகி அந்த ஒரே தேவன் மேல் முழுமையான அன்பை காட்டி அவரை விசுவாசித்து உங்களை பாவங்களுக்காக அவரிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்று அவருடைய மகிமைக்காகவே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நீங்க உலகத்துல வாழ முடியாதபடி வைத்திருப்பது யார். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வருகிற இந்த பிசாசு, இந்த எதிராளி, இந்த சாத்தா. ஆகவே ஆண்டவரை அறியாதவர்கள், அவரை சுவாசிக்காதவர்கள் எல்லாம் இவன் கையில தான் இருக்கிறாங்க. அவர்களை இவன் ஆளுகிறான், அவர்களை பயன்படுத்தி உங்களை பயன்படுத்தி தன்னுடைய நோக்கங்களை இந்த உலகத்துல அவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறான். அவன் அப்படி உங்களை எல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறான். இஸ்ரவேல்ல பாக்குற பொழுது பழைய ஏற்பாட்டுல அது ரெண்டா பிரிஞ்சு போய் கீழே யூதா மேல இஸ்ரேல் இருந்துச்சு. அந்த இஸ்ரேல்ல இருந்த அநேக அரசர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கல, அவர் விசுவாசிக்கல. யூதாவும் கூட இஸ்ரேல் அளவுக்கு பாவத்தை செய்யாட்டியும் கடைசியில் ஆண்டவரால் யூதாவும் அழிக்கப்பட்டது. அந்த யூதாவில சில நல்ல அரசர்கள் இருந்திருக்கிறாங்க பாத்தீங்களா. இஸ்ரேல இருந்த ஒரு அரசன், அவனுக்கு பேர் என்னது, சவுல். அவனை பார்த்தோம் கடந்த வாரத்துல. அந்த சவுல இஸ்ரேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் கொடுத்தார். அது ஆண்டவர் தன்னுடைய விருப்பப்படி கொடுக்கவே இல்லை. இஸ்ரேலுக்கு ராஜா ஆண்டவரே தான். இருந்த பொழுதும் அந்த மக்கள், நீங்க ஆண்டவரா இருக்கிறது எங்களுக்கு போதாது, உலகத்து மனுஷன் ஒருத்தன் எங்களுக்கு ஆண்டவரா வேணும்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சரி போய் தொலைன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்தவர் ஆண்டவர் கொடுத்தது தான் சவுல். அவன் என்ன செய்தா, அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. சமீபத்துல பார்த்தோம் இருதயத்துல கீழ்ப்படிவுங்கிறதே சுத்தமா இல்ல. ஏன், மறுபுறப்பு ஏற்பட்டு இருந்தா தானே அந்த கீழ்ப்படிவு வரும். மறுபுறப்பு ஏற்பட்டு பரிசுத்தாவியானவர் ஆளுகிற இருதயத்துலதான் கீழ்ப்படியணுங்கிற எண்ணமே வரும். அவனுக்கிட்ட அது இல்ல. ஆண்டவர் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இருந்ததுனாலே, இஸ்ரவேல் மூலமாக தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சில வேளைகளிலே தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியை அவனுக்கு கொடுத்தார். நிரந்தரமா இல்ல. அவர் என்ன காரியங்களை இவனை வச்சு செய்ய தீர்மானித்தாரோ அந்த காரியங்களை அவன் செய்ய வேண்டி இருக்கிற நேரத்துல ஆவியானவர் அவன் மேல் வந்தார். ஒரு நாட்டுக்கு எதிராக போராடி இஸ்ரவேல்கள் அந்த நாட்டை அழிக்கணும்னா ஆண்டவர் பரிசுத்தாவியார கொடுத்து அதை செய்ய வைத்தார். ஆனா தொடர்ந்து எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய ஆவி அவனோடு இருக்கவில்லை. அவர் ரொம்பவும் கீழ்ப்படிவு இல்லாம போய் அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்து, நாம பார்த்த அந்த அஞ்சனம் பார்க்கிற குறி பார்க்கிற எல்லாரையும் அழிக்கணும்னு கட்டளையிட்ட அவனே அந்த வழியில போக ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது? அப்படி இருந்திருந்து வந்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒட்டுமொத்தமா அவனை விட்டு வெளியில போய் அசுத்த ஆவியெல்லாம் அவனுக்குள்ள ஓடி போய் நுழைந்ததுன்னு வேதத்துல வாசிக்கும். அது சவுல் ஒரு நல்ல மனிதன் அல்ல. அவன் கடைசியில பரிசுத்த ஆவி உதவியும் இல்லாம போய் அவன் அசுத்த ஆவி அவனில் வந்து ஆண்டவரை அறியாதவனாக உலகத்து மனுஷனாக பிசாசின் கையாளாக அவன் மடிந்தான்னு பார்க்கிறான். இந்த பிசாசு பலரையும் பயன்படுத்துவான் தன்னுடைய காரியங்களுக்கு. யூதாசை பயன்படுத்தினான். சவுல் எப்படியோ அப்படிதான் யூதாசும். அது சவுலுக்கும் யூதாசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் சவுலை பயன்படுத்தினார், அதே போல யூதாசை பயன்படுத்தினார். எதுக்கு? இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக. யூதாசும் அப்போஸ்தலனாக இருந்த பொழுதும் அவனுக்கு மறுபிறப்பு என்பதே நடக்கவில்லை. அங்க வாசிக்கிறோம் லூக்கா 22 அதிகாரம் 3-4 வசனங்கள்ல வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்கு சாத்தான் புகுந்தான் இருக்குது. என்ன காரியம்? ஆண்டவரை காட்டி கொடுக்கிற காரியத்துக்காக சாத்தான் அவனை பயன்படுத்தினான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். மற்ற 11 பேர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே இல்லையே. சாத்தான் அவங்க கிட்ட போகவே இல்லையே. இவன் ஒருத்தர் என்ன அப்படி இருந்திருக்கிறான்? அதுவே இவன் ஒழுங்கானவன் இல்ல. இந்த 17 பேரும் மெய்யான விசுவாசிகள், மறுபிறப்பு அடைந்தவர்கள். ஆனா இவன் மறுபிறப்பு அடையல. இவன் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவன். அந்த நேரத்துல சாத்தான் அவனுக்குள் புகுந்து அந்த ஆண்டவருடைய எதிராளிகளோடு போய் அவன் ஆலோசனை பண்ணினான் அவரை காட்டி கொடுப்பதற்கு. பாத்தீங்களா, நம்ம கவனமா இருக்கணும். இந்த பிசாசு தன்னுடைய கையில் இருக்கின்ற உலகத்து மனிதர்களை அதிகமாக தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற பொழுதும் நம்மையும் அவன் பயன்படுத்தி விடலாம். நம்மையும் அவன் பயன்படுத்திடலாம்.
எப்ப நம்ம கவனமா இல்லாம இருக்கிற நேரம். இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல், நம்மள அவன் கடவுளுக்கு எதிராக பயன்படுத்தி வரலாம். இப்ப பேதுரு யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலான பேதுரு இயேசுவோடு இருக்கிற பொழுது அருமையான காரியங்கள் இயேசுவை பத்தி சொன்னான். நீங்க தான் ஜீவனுள்ள தேவனின் ஒரே குமாரன் சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே இது வந்து உலகத்து விஷயங்களால இந்த அறிவு உனக்கு கிடைக்கல, இது பல்லோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் தான் மறிக்க தன்னுடைய அவிசுவாசிகள் கையில தான் பட வேண்டிய பாடுகளோ துன்புறுத்துகள் எல்லாவற்றையும் சொல்லி இறுதியில் தான் மறிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது இந்த பேதர் என்ன செய்தான், அவர் தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்படிதான் நீங்க பேசக்கூடாதுன்னு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க, என்ன சொன்னார், பின்னாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அப்ப நாம நினைக்கிறதா, அடி பேதர் தான் சாத்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான கேள்வி. அப்படியெல்லாம் வேதம் வாசிக்க போக கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல, நீ சாத்தானின்னு சொன்னதுக்கு காரணம் உன்னுடைய எண்ணங்கள் அவங்கிட்ட இருந்துதான் வரும். சாத்தானுடைய எண்ணங்கள் உன் உள்ளத்துல எப்படி புகுந்தது, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுறத ஒரு வளமையா வச்சுக்க கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தருடைய விஷயங்கள் தான் உன் இருதயத்துல நிறைந்திருக்கணுமே தவிர பிசாசுத்தனமான எண்ணங்கள் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பேதுரு அந்த மாதிரி உலகத்து கவலைகளுக்கும் உலகத்து எண்ணங்களுக்கும் தன்னுடைய மனதில் இடம் கொடுக்க போனதுனாலதான் அப்படி ஆண்டவருக்கு புத்தி சொல்ல வேண்டிய விஷயம் வந்தது. அவன் உலகத்து எண்ணங்களை பார்க்காம ஆவிக்குரிய விதமாக சிந்தித்திருந்தால் அவன் தன்னை காப்பாற்றி கொண்டு இருந்திருக்கிறான். ஆகவே ஆண்டவர் பார்த்துங்க இயேசு அன்னைக்கு ரெகக்னைஸ் பண்றார், இவன் தப்பா பேசுறான். இத போல நாம பல விஷயங்கள்ல நடந்துடுறது இல்லையா, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாம் பாதித்து கொண்டு இருக்கிற நேரத்திலையும் பிசாசு ரொம்ப ஆசைப்படுறது நாம நம்ம விசுவாசத்திலிருந்து விழுந்து போறது தான், விசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை செய்கிறது தான். நம்ம கவலை உள்ளவர்களாக தெரிந்தாலோ, ஆண்டவரை நம்ம குற்றப்படுத்தி பேசினாலோ, நம்முடைய வைராக்கியத்தை விட்டு விலகி போனாலோ, ஆண்டவருடைய நாளை நம்ம அசிங்கப்படுத்தினாலோ, இப்படியெல்லாம் போறதுதான் அவனுக்கு பிடிக்கும். நான் ரொம்ப டான்ஸ் போட்டு சந்தோஷமா ஆடுவான். ஏன்னா நம்ம எப்ப விழுலான்னு பார்த்து வகை தேடி கொண்டிருக்கிறவன் தானே அவன். ஆகவே பிசாசு இந்த மாதிரி நேரத்திலையும் வந்துருவான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கவனமா இருக்கணும். கொரோனா வைரஸ் வந்து நம்ம கவனமா இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு மற்றவர்களோட எல்லாம் போய் தொட்டு பழகாம இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தா பிடிக்கிறது கஷ்டம், அது வராது. அதனாலதான் அப்படியான அரசு அப்படி செய்ய சொல்லும்படி எல்லா நாடுகளையும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா எத்தனை அரசு என்ன முயற்சி செஞ்சாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடியவன் இந்த எதிராளி தான், அது நம்ம இடம் கொடுத்தாதான். அவன் உங்க இருதயத்துக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, கவனமா யோசிச்சுங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த எதிராளி இந்த பிசாசு இந்த சாத்தான் ஆண்டவரை கூட விட்டு வைக்கலங்கிறது தான். அங்க இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்துல அவர் உபவாசம் எடுத்து அந்த உபவாசத்தை முடித்து விட்டு வருகிறார். வந்த உடனே யாரு வந்தது, பிசாசு. எப்ப நம்ம வாக்கில வீக்கா இருக்கிறோமோ அங்கதான் அவன் வந்துருவான். நம்ம ரொம்ப வல்லமையா ஆவிக்குரிய விதத்துல தைரியசாலிகளாக ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற நேரத்துல இவன் ஒரு 10 அடி தள்ளி உட்கார்ந்து கவலையோட கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம தான் ரொம்ப ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறமே. ஆனா எப்ப நம்ம வந்து உலகத்து சிந்தனைகளை கொண்டு அந்த மாதிரி ஒரு வல்லமை இல்லாம தளர்ந்து போய் ஆவிக்குரிய விதத்துல இருக்கிற பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பக்கத்துல உட்காந்துக்குவாரு. இவன் உட்கார்ந்து உக்குவார்னு மரியாதையா சொல்றது கூட தப்பு தான். அப்படிப்பட்டவன் இப்ப வந்து என்ன செய்யறான், இந்த 4வது அதிகாரம் 3வது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து
அவனுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா அழிக்கிறவன், எதிராளி, பிசாசு, சாத்தான், சோதனைக்காரன், டெம்ப்டர். இதுதான் இவன் செய்வான். நம்ம பொறுத்தவரை சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாத்தீங்களா, அவனுக்கு நல்லா தெரியும். 40 நாள் இவர் வனாந்தரத்துல இருந்து உபவாசம் செஞ்சுட்டு வாராரு. மொத்த நமக்குமே என்ன தேடுவோம், என்ன தேடுவோம், ஏதாவது ஒரு மூவி பாக்கலாம்னு யோசிப்பீங்களா? அதெல்லாம் ஒன்னும் யோசனை வராது. வயிறு தான் அங்க போட்டு உயிரை வாங்குமே. முதல்ல நம்ம நினைச்சு பாக்குறதுல தான் ஒரு 10 இட்லி 5 தோசை, சரி அதெல்லாம் போகக்கூடாத இடங்கள், பேசாம இருந்துருவோம். சாப்பாடு தான் தேடும். உனக்கு தெரியும் ஆண்டவருக்கு பசிக்கணும். அப்போ அவன் என்ன செய்கிறான், இந்த கல் எல்லாம் முன்னுக்கு இருக்குதானே, நீங்க தான் பெரிய ஆண்டவர் இல்லையா, இந்த சன் ஆஃப் காட்னா பல தடவை சொல்லி இருக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் சாப்பாட்டாக்கி சாப்பிடலாமே. நானும் நீங்களும் இருந்தா சில நேரம் யோசிச்சு பார்த்திருப்போம், சரி செஞ்சுதான் பாக்கலாமே. ஆனா அவர் ஆண்டவராக இருக்கிறார். இவன் என்ன செய்யறதுக்கு இது வாராங்கிறது அவருக்கு தெரியும். ஏன், தான் வந்த காரியங்களை எல்லாம் நான் சரியானபடி செய்யாமல் என்னை திசை திருப்புவதற்காக, மீட்பின் பணிகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவதாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் அத்தனையும் பூரணமாக அவர் கைப்பற்றணும். ஒரு மீறுதலும் இல்லாம அதுல இருந்து அவரை திசை திருப்ப பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கல, அதுல தோத்து போயிட்டான். அவருடைய பதில் அப்படியானதாக இருந்தது. ஆனாலும் அவன் விடல, ஆனாலும் அவன் விடல. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தா இந்த எதிரி தொடர்ந்து அவர்கிட்ட வர்றான். உன்ல தோத்து போனா அவன் சீக்கிரம் போயிடுவான்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை அவனை அடிச்சு அனுப்பிட்டா அவன் உடனே போயிட மாட்டான், வேற இன்னொரு வழி இருக்கான்னு வகை தேடுவான். அதனாலதான் அவன் வர்றான், வந்து என்னென்னமோ செய்யறான். கடைசியில சொல்றான், இந்த உலகத்தை எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துருவேன், அவருக்கு எதிராக போங்கன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு முக்கியம், அந்த வார்த்தைக்கு எதிராக நான் எதையும் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் சாத்தான் ஓடி போனான்னு பாக்கிறோம். சாத்தான் ஆண்டவரை கூட விட்டு வைக்கல. ஆகவே இந்த பகுதியில இருந்து நமக்கு தெரியுது நம்முடைய எதிராளி யாருன்னு. இவன் பழைய ஏற்பாடு சொல்லுகின்ற அந்த சாத்தான், இவன் வந்து கிறிஸ்துவோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவின் மக்களோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவன், தன்னையே ஒரு ஏஞ்சல் மாதிரி மாத்தி காட்டிக்கிறவன். இப்போ வெளிப்படுத்தல் புத்தகத்துல பார்க்கிற பொழுது 12வது அதிகாரத்துல இவன் ஒரு ஆங்கிலத்துல டிராகன் சொல்லுகிறது. டிராகன் சொன்னா அது தமிழ்ல வலு சர்ப்பம் அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு டிராகன் சொல்லுகிற பொழுது அது மகா பெரிய ஒரு சர்ப்பம், சாதாரண பாம்பு இல்ல. சரிங்களா, மலைப்பாம்பு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் மலைப்பாம்பை விட 100 மடங்கு பெருசு. அதனாலதான் இது ஒரு டிராகன் அப்படின்னு இத சொல்லுகிறது. அங்க வலு சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அவன் என்ன செய்கிறான், அந்த ஒரு பெண்ணினுடைய பிள்ளையை அவன் அழிக்கிறதுக்காக பார்க்கிறான். அவன் அந்த பிள்ளை பெறுவதற்கு தயாராக இருக்கிறாள், அதை அழிக்கிறதுக்காக பார்க்கிறான். அப்ப அவன் தான் அந்த பெண் தான் சபை, சபையை அழிக்கிறதுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய முயற்சி செய்கிறவன் இவன். அங்க ரெவலேஷன் 12வது அதிகாரம் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். என்னைக்கு சும்மா பாம்பு கிட்ட 7 தலை இருந்திருக்கு, இது ஒரு பெரிய பாம்பு, பயங்கரமான பாம்பு, உலகத்திலேயே நம்ம இதுவரையும் பார்க்கிறாத ஒரு பாம்பு. அதுக்கு 7 தலை 10 கொம்புகள் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாக இருந்தது. கிரேக்க வார்த்தை டிராகன் என்ற கிரேக்க வார்த்தை தான் டிராகன் என்ற ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சாத்தான் என்ற வார்த்தையை விட வித்தியாசமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாத்தான்னாலே பிசாசு சர்ப்பம் தான், ஆனா இது வலு சர்ப்பம், அதெல்லாம் விட பெரிய ஒரு சர்ப்பமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் அங்கேயும் போய் பார்க்கிற பொழுது இதே வார்த்தை வெளிப்படுத்தல் 12:3 பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே டிராகனை அங்க சந்திக்கிறோம். The serpent of the old The devil and Satan. வாசிங்க இருபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் முழுவதும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களின் மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆண்டவருடைய தேவன் தூதன் இங்க வந்து இந்த பெரிய டிராகனை பிடிச்சு 1000 வருஷங்களுக்கும் அவன் நாடுகளை கெடுக்காதபடி அவனை எங்க தள்ளி அது சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்னு சொல்லி வைத்திருக்கிறது. இப்படி அவன் என்ன இதுக்கு அர்த்தம் என்னது? சாத்தானுடைய கோட்டம் அவனுடைய ஆளுகை மட்டுப்படுத்தப்பட்டது, அவனுடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாத்தான் தன் நிலையிலிருந்து மாறிவிடவில்லை, அவனுடைய குணம் மாறிவிடவில்லை. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவன் ரொம்ப பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறான், நாடுகளை எல்லாம் பயன்படுத்தி தேவனுக்கு எதிராக அவன் செயல்பட்டு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த காலத்திலிருந்து அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் அவன் இன்னும் பல அநியாயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பொழுதும் அவன் முன்பு செய்தது போல முழு உலகத்தையும் முழு நாடுகளையும் சந்தோஷப்படுத்தி எல்லாம் செய்தது போல அதை செய்யாதபடி ஆண்டவர் அவனை கட்டுப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ரெவலேஷன் 20:3 சொல்லுகிறது. இன்னொரு உதாரணம் இதுக்காக சொல்லலாம். பழைய ஏற்பாட்டுல நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், ரொம்ப விசுவாசிகள் இல்ல, விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸெப்ஷன் தானே தவிர நார்மல் இல்ல, அந்த அளவுக்கு குறைவாக இருந்தாலும். அதுக்கு காரணம் என்ன? இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆட்சி தான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு சுவிசேஷத்துக்கு என்ன நடக்குது? வெள்ளம் போற மாதிரி பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து பரவ ஆரம்பிக்கலையா? அதுக்கு என்ன காரணம்? சாத்தானுடைய கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வைத்திருந்த பொழுதும் நம்முடைய ஆவியானவர் சாத்தானையும் மீறி உங்க காரியங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை இன்டர்நெட் மூலமா கொண்டு வரலையா? நம்ம எல்லாம் அப்படி கூடி ஆராதிக்கிறதுக்கு வழி செய்து கொடுக்கலையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? சாத்தான் இன்னும் சாத்தானாக இருந்த பொழுதும் அவனுடைய வல்லமையுள்ள காரியங்களை அவன் தொடர்ந்து பல விதத்தில் செய்து கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவருடைய செய்தி எல்லா இடத்துக்கும் போகிற விதமாக ஆண்டவர் அவனை கட்டுப்படுத்தி இருக்கிறார். நம்ம எதிராளி யாருன்னு நம்ம அடையாளத்தை பார்த்தோம். வேதம் அவனை பத்தி எவ்வளவோ சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம அவனை குறைச்சி மதிப்பிட்டுற கூடாது. இப்ப ரெண்டாவதா நம்ம பார்க்க போகிறது அந்த சாத்தானுடைய செயல்களும் திட்டங்களும். அவன் எவ்வளவு மோசமானவங்கிறத அவனுடைய செயல்கள் அவனுடைய திருகு தாளங்கள்ல இருந்து பார்க்கலாம். அது கூட ஒரு நல்ல வார்த்தை தான், சாத்தானுடைய திருகு தாளங்கள். இந்த எதிராளி ரொம்ப மோசமானவன். தாமஸ் புரூக்ஸ் சொல்லி ஒரு பியூரிட்டன் பெரியவர் இருந்தார். அவர் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு பிரஷஸ் ரெமடிஸ் அகெயின்ஸ்ட் சேட்டன்ஸ் டிவைசஸ். பிரஷஸ் ரெமடிஸ் அகெயின்ஸ்ட் சேட்டன்ஸ் டிவைசஸ் ஐ திங்க் பேனர் ஆஃப் ட்ரூத் பப்ளிஷ் பண்ணது ஆங்கிலத்தில். இப்பவும் அது அவைலபிளா இருக்குது, யாரும் வாங்கி வாசிக்கலாம். இப்ப இதுல என்ன சேட்டன்ஸ் டிவைசஸ்? சாத்தானுடைய பல வகையான திருகு தாளங்களுக்கு எதிரான அதிலிருந்து விடுபடுவதற்கான பிரஷஸ் ரெமடிஸ் தான் அந்த புஸ்தகம். அதுல இவர் வந்து ரொம்ப என்னென்ன விதத்துல எல்லாம் சாத்தான் திருகு தாளம் பண்ணுவாங்கறத வேதத்தில இருந்து ஆராய்ந்து எழுதி இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இவன் ஒரு சாதாரண எதிராளி இல்ல. உலகத்து மனுஷங்க கிட்ட நமக்கு இருக்கிற எதிராளி என்ன? கொஞ்ச நாள் வம்பு பண்ணுவானுங்க, போயிடுவாங்க. நம்மளும் கூட அவனை தள்ளி தூரத்துல இருந்துக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தொல்லை கொடுக்கறவன் இருக்க மாட்டான். இவன் அப்படி இல்ல, நீங்க ஓடினாலும் அவன் வந்துருவான், நம்ம ஓட்டத்தையும் வந்துருவான். நம்ம தூங்குற நேரமும் பகத்துல உட்கார்ந்து இருப்பான். தூக்கத்திலயும் நம்மள தப்பு செய்ய வைக்க கூடிய ஒருத்தன் இவன். இவன் நம்ம முடிச்சிருந்தாலும் இவனால ஆபத்து, தூங்கினாலும் இவனால ஆபத்து. இவன் நம்ம விட போறதே இல்ல, புரியுதுங்களா? சுவாசிகளாக இருந்த பொழுதும் கூட ஆனா இந்த பியூரிட்டன்ஸ் வந்து இந்த பிசாசினுடைய கருதுதாளங்களை பத்தி எல்லாம் ரொம்ப ஆராய்ந்து செய்து எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோங்கிறதுக்காக நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்து இவனை குறைச்சி மதிப்பிட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான். நம்ம வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னோக்கி போறது இவனுக்கு தான் பிடித்தமே இருக்காது. ஆகவே அதை அழிக்கிறதுக்கு நம்ம கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்ப்போம். நம்ம மனசுலயே நினைச்சிருக்காத வழிகளையெல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த வழிகளில் எல்லாம் அவன் வரப்பாப்பான். எங்கெங்கிருந்து வரலாமோ அந்த வழிகளில் எல்லாம் அவன் வரப்பாப்பான். இவன் பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் அநேகமானவையாக இருக்கின்றன. பேதுரு சொல்றார் இந்த 1 பேதுரு 5:8-9 இவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி. அவன் அந்த உலகத்தை பூரா சுத்தி போய்கிட்டு இருக்கிறான். எப்படியெல்லாம் யாராவது கிடைச்சா அவங்கள நான் கெடுக்கலாமான்னு சொல்லி பாத்தீங்களா. நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் இவன் இருப்பான் பார்த்துக்கிட்டு, அதுக்குள்ள எங்கேயாவது நுழைஞ்சி நம்மளை கெடுக்கலாமான்னு. நீங்க தூங்குற நேரம் வந்துருவான். முழிச்சிருந்தாலும் ஆபத்து, தூங்கினாலும் ஆபத்து. இவங்கிட்ட இருந்து யார எப்படி பிடித்து ஆண்டவருக்கு எதிராக அவங்கள போக வைக்கலாங்கிறத இவன் பாக்குறது. இந்த வேர்ட் இங்க வந்து விழுங்கலாம் என்று, டிவோர் வார்த்தைக்கு விழுங்கலாம்னு தமிழ்ல போட்டிருக்கு. லிட்ரலா சொல்ல போனா ட்ரிங்க் டவுன், ஒரு தண்ணிய எடுத்து குடிச்ச அதை அப்படியே வயிற்றுக்குள்ள போயிருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிட்ரல் அர்த்தம். அதாவது ஸ்வாலோ, அப்படியே முழுங்கிறது. அதான் இந்த பாம்பு விரும்புது, நம்மளை அப்படியே முழுங்கிறதுக்கு, ஒட்டு மொத்தமா டு கன்சியூம், நம்ம அழிக்கிறது. அதுதான் இவனுடைய மிஷனா இருக்குது. பாருங்க, ஜோபு 1 அதிகாரம் பழைய ஏற்பாட்டுக்கு மறுபடியும் போய் பார்த்தா அங்க பாக்குறோம் இல்லையா, 8வது வசனத்துல ஜோபு 1 கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அதுக்கு சாத்தான் சொல்றான், நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, அவன் என்ன சும்மாவா உங்களுக்கு பயந்து நடந்துட்டுதான் பாருங்க. அப்ப அவன் செய்த யோபுவனுடைய அத்தனை நற்காரியங்களிலையும் அதுக்கு பின்னுக்கு ஒரு கேடான எண்ணம் இருக்குன்னு அந்த யோபுவை பத்தி ஸ்லாண்டரா சொல்றான் பண்றான் இங்க. ஆண்டவர் சொல்ற இந்த உலகத்திலேயே யோபுவை போல யாரும் இல்லை. அவன் நீதியானவன், அவன் குற்றமற்றவன், பாவங்களுக்கெல்லாம் விலகி நிக்கிறவன். ஆனா சாத்தான் சொல்றான், நீ என் கையில அவனை விட்டு பாருங்க, அப்ப தெரியும் அவன் யாருன்னு. புரியுங்களா, என் கையில அவனை விட்டு பாருங்க, அப்ப தெரியும் அவன் யாரு என்ன. அதான் யோசிச்சுங்க, நம்ம தொல்லை கொடுக்கலாம் சாத்தா, நமக்கு தொல்லை கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், அதாவது இந்த கிறிஸ்தவர்ல பிசாசு பிடிக்கும்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது சுத்த போய் பிசாசால நம்ம பொசஸ் பண்ண முடியாது. யூ கேன் டூ தட், ஏன்னா நமக்கு மறுபிறப்பு நடந்திருக்கு, நம்ம இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறது. முழு மனிதர்களாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிடைத்திருக்கின்ற அருமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எபேசியர் 1வது அதிகாரத்துல அடுக்கடுக்கா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்துல மறுபுறப்பு அடைந்து அத்தனையும் பெற்றிருக்கிற நம்ம சுவாசு பிடிக்கிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஹி கேன் டூ தட், போடவே முடியாது. ஆனால் நாம அஜாக்கிரதையாக இருந்தால், நாம கவனக்குறைவாக இருந்தால், நாம உலகத்து வழிகளில் போனா, நாம சோதனைக்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்ய போனா, அவன் நமக்கு பயங்கர தொல்லைகளை கொடுக்கலாம். அவன் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. நம்ம இருதயத்துக்குள்ளெல்லாம் அவன் நுழைஞ்சி அந்த டீமன் நுழையிற மாதிரி நம்மளை அவன் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே இங்க யோபு என் கையில கொடுங்கன்னு கேட்கலாம். நம்ம நினைக்க கூடாது அவன் ஏபு யோபு தன் கைக்கு வந்துட்டா ஏதோ யோபு அவிசுவாசியா வந்துட்டார்னு நினைக்க கூடாது. நீங்க கொஞ்சம் நீங்க அவனை பாதுகாக்கிற காரியத்தை செய்யாம கொஞ்சம் விட்டு கொடுங்க, அதான் சொல்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஓகே நீ அவனை தொலைக்க மட்டும் முடியாது, அதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன், நீ செய்யறத செஞ்சுப்பார் ஏன்னா யோபு மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஆண்டவருக்கு. சரி, ஆனா யோபுவுக்கு பல துன்பங்கள் வர ஆரம்பித்தது. சாத்தான் போயிட்டு என்னென்னவோ செய்யறான் இல்லையா, அவனுடைய சொத்தெல்லாம் போச்சு, என்னென்ன இருந்தோ எல்லாம் போச்சு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போச்சு, மனைவி மட்டும்தான் மிச்சம். சாத்தா அந்த மாதிரி யோபுவுக்கு பயங்கர தொல்லைகளை கொடுத்தான். இருந்த பொழுதும் யோபு தன் வாயினாலே பாவத்தை செய்யவில்லை. 21வது வசனம் சொல்லுகிறது, 1வது அதிகாரம், நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். உங்களால முடியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டு வச்சிருந்து அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இப்ப முடியுமா? இந்த ஆண்டவரை நம்புனனே, எனக்கு போய் இவர் இப்படி செய்யலாமா? இன்னையில இருந்து பிள்ளையா இருந்தா எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்றேன். ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? யோபு கிறிஸ்தவனா இப்படி உலகத்து பாதையில சொத்து போயிருச்சேன்னு போறவன் கிறிஸ்தவனா? வேத என்ன இங்க எப்படி சொல்றாவன், என் தாயின் கற்பத்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அங்க போவேன், ஏன்னா நான் கொண்டு போக முடியாது எதையும் போற இடத்துக்கு. அவரு கொடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு. ஆகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம். இவன் தான் உண்மையான விசுவாசி. ஆண்டவருக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்ததா இல்லையா? சாத்தானுக்கு அவனுக்கு தொல்லை கொடுக்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தாலும் யோபு என்னை கைவிட மாட்டான்ங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு இருந்திருக்கிறத பாருங்க. சாத்தான் என்னென்னமோ செய்து பார்த்தான். மனைவி அவதான் கொஞ்சம் மோசம், அவதான் மோசம். அவன் கூடயே இருந்து திட்டிக்கிட்டு நீ கொஞ்சம் ஆண்டவரை திட்டிட்டு இதெல்லாம் போயிருன்னு சொல்ல பார்த்தான். ஆனா அதுக்கும் அவன் இடமே கொடுக்கல, இடமே அவன் கொடுக்கல. சாத்தான் மனைவிய கூட தன்னுடைய கையாளாக பயன்படுத்தி யோபினுடைய விசுவாசத்தை குழப்ப பார்த்தான். ஆனா யோபு அதுக்கு இடமே கொடுக்கல. அவர் சாத்தா வந்து எத்தனை வழிகளை யோபுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறான்னு பாருங்க. அத்தனை வழிகளையும் அவன் பயன்படுத்துவான் இந்த உலகத்துல யாரையாவது விழுங்கலாங்கிறதுக்கு. பிகாஸ் இவன் என்ன செய்கிறான், கர்ஜிக்கிற சிந்து சிங்கம் போல அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப மோசமான பாம்பு இது. உலகத்துல இருக்கிற பாம்பெல்லாம் விட பயங்கரமான பாம்பு. மத்த பாம்பெல்லாம் கடிச்சா ஒரு நேரத்துக்கு டாக்டர்கிட்ட போட்டு மயில மருந்த குடிச்சிட்டு தப்பிக்கலாம். ஆனா இவன் விழுங்கினானா விழுங்கினது தான், ரொம்ப மோசமானவன். சங்கீதம் 22வது அதிகாரம் 13வது வசனம் அங்க சொல்லுகிறது, 12வது வசனம் தமிழ்ல, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீரி கெச்சக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். இதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு படுத்தி மெஸ்ஸியானிக் சாம்ஸ் சொல்லுவாங்களே அதுல ஒண்ணு இது. இது இங்க கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அப்படி கிறிஸ்து எல்லாராலும் சூழப்பட்டிருக்கின்ற அந்த ஆபத்து, அதான் அவருக்கு சிலுவையில வந்த ஆபத்து. அதை குறித்த ஒரு சங்கீதம் பாத்தீங்களா. இவன் வந்து ரொம்ப மோசமானவன், ரொம்பவும் கேடானவன். அப்படிய அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் வேதத்துல பல இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:21 வசனம், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அந்த மாதிரி ஒரு இறைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கர்ச்சிக்கிற சிங்கமாக இவன் இருக்கிறான், தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறான். இது வந்து பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு பாரோ பண்ண கடன் வாங்கின ஒரு வார்த்தையை தான் பேதுரு இங்க 1 பேதுரு 5:8 யூஸ் பண்றாரு. இவன் வந்து விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அங்க சொல்லி இருக்கிறான் அந்த மிருகங்கள் தன்னுடைய இறையை தேடி விழுங்குறதுக்கு எப்படி போய்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த பிசாசு என்கிறத இங்க வந்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான். சாத்தானுடைய நோக்கம் எல்லாமே நம்ம இல்லாம ஆக்குறது தான். அவனுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்க முடியாது. உலகத்துக்கோ உலகத்து செல்வங்களுக்கோ நண்பனாக இருக்கிறவன் எனக்கு எதிராளின்னு ஆண்டவர் சொல்லலையா?
ஏன் அந்த ஆசை நமக்கு வந்துருச்சுன்னாலே நம்ம பிசாசினுடைய வழியில போயிடுறோம். பண ஆசை, பண ஆசை இருக்க கூடாது. பணம் இருக்கலாம், பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் 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 பணம்னு போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய இல்லத்துல பிசாசு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டான்ங்கிறது தான் அதிகம் அதுக்கு அடையாளம். என்ன ஆயிரும், அவன் பணம் பணம்னு போனா, எவ்வளவு தூரம் பணம் பணம்னு போறானா அவ்வளவு தூரம் அவன் ஆண்டவர் தூர போறான்னு தான் அர்த்தம். அந்த பணமே அவனை கொன்று விடும். பிசாசுடைய வேலையே நம்ம கொள்றதுதான், நம்ம விழுங்குகிறது. அப்படியே ஒரு பாம்பு முழுங்குற மாதிரி முழுங்குகிறது. இதைத்தான் அவன் யோபுல ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அது அவனுக்கு சரி வரல, அவனுக்கு முடியல. ஆகவே பேதர் சொல்லுகிறார், 1 பேதர் 5 அதிகாரத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன செய்யணும், விழித்திருங்க. நம்ம விழித்திருக்கணும். ஏன்னா இவன் ஒரு பயங்கர ஆசாமி. எப்படி ஒருத்தன் நீங்க உலகத்திலேயே பார்த்திருக்க மாட்டீங்க, ரொம்ப மோசமானவன். அவன் நமக்கு நம்ப நல்ல, நமக்கு எதிராளி, நம்ம கெடுக்க பாக்குறவன். எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுடைய தன்மைகளை விளக்கி விளக்கி எவ்வளவு மோசமானவன் இவனுங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இந்த காலத்துல கூட தாமஸ் புரூக்ஸ் சொன்னது போல பல விதமான வழிகள்ல இந்த பிசாசு நம்ம கெடுக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம பார்த்தோம் எத்தனை வழிகளை அவன் வனாந்திரத்துல பயன்படுத்தி ஆண்டவரை கெடுக்க பார்த்தான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் செய்வான் அவன், இப்ப இந்த காலத்துல கூட வந்து செய்வான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கோவிட் 19 காலத்துல நமக்கெல்லாம் வீட்லயே இருக்கிற ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உண்மைதான் நமக்கு பயம் இருக்கும், வேலையெல்லாம் தொடர்ந்து இருக்குமா, என்ன பண்ண போறோம்னு. ஆனா இருந்து போய் சாம்பார் சாப்பாடு சாமான் வாங்கிக்கிறதுக்கு விடுறாங்க. அதனால வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கு இல்லையா. காலையில முந்தி மாதிரி வெள்ளனையே 6 மணிக்கு எழும்பி பஸ் பிடிச்சி வேலைக்கு போற அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, ஹாயா தூங்கலாம். தூக்க விரும்பிகள் நம்ம மத்தியில இருந்தா இது நல்ல சொகுசு. ஏன்னா எழும்பாமையே பெட்லயே இருந்து தூங்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வசதி கிடைச்சிருக்குது. லேசினஸ் அது வந்துடுமா இல்லையா, ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அப்படியே என்னத்துக்கு இன்னொரு மணி நேரம் இருப்போமே, இன்னொரு மணி நேரம் இருப்போமே அப்படின்ட்டு இருக்கிறவங்க. இப்படி சாதாரண காலத்துல அப்படி இருந்தவங்களுக்கு இது ரொம்ப மோசம். அவங்க நினைப்பாங்க, நமக்கு வசதி ஆண்டவர் பெட்லயே இருக்கும்படியா வச்சிருக்கிறார், தூங்கலாமேனு. ஆனா உனக்கு கழுத்துக்கு வந்திருக்கிற கத்திங்கறத நீ நினைச்சு பாக்குறது இல்ல. ஏன்னா அந்த தூக்கம் அந்த மாதிரி அளவுக்கு மீறி தூங்குறவனுக்கு பேரு நல்லவே இல்ல, சோம்பேறி, சோம்பல் உள்ளவன், லேசினஸ் வந்துடும். அப்ப என்ன செய்யறது, ரொம்ப தூங்குறது மட்டுமல்ல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யாம நேரத்தை தூக்கத்துல போறது. அந்த மாதிரி ஒரு லேசினஸ் வருகிற பொழுது, சோம்பேறித்தனம் வருகிற பொழுது பிசாசுக்கு ரொம்ப குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கும். என்ன செய்வோம், வேலையே எவ்வளவு நேரம் நீங்க இருந்தாலும் உடனே வசதிய ஆழ்ந்த நித்திரையில பல மணி நேரம் இருக்க முடியாது இல்லையா. கண்ண மூடிக்கிட்டு இருப்போம், யோசனைகள் ஓடும். அந்த யோசனைகள் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவர் விரும்புறது இல்ல, தப்பு. இல்லாட்டி அது கொஞ்ச நேரம் டிவி பார்க்க சொல்லும், இல்லாட்டி ஐபேட் எடுக்க சொல்லும், போனை எடுத்து யூஸ் பண்ண சொல்லும். இப்படி எல்லாம் சும்மா மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் இருந்துகிட்டு ஒண்ணுமே செய்யறதுக்கு வழி இல்லாம இருக்கிற பொழுது பிசாசு ரொம்ப கிட்ட இருக்கிறான். ஒரு கிளிக்கு தான் தூரத்துல இருக்கிறான் பிசாசு. தவறான இத டிவியில பாக்குறதுக்கோ, தவறான இதை ஐபேட்ல பாக்குறதுக்கோ, போனை தவறான இதை யூஸ் பண்றதுக்கோ ஒரு கிளிக் தான். இப்ப ஒழுங்கா நேரத்துக்கு எழும்பி வேலைக்கு போய் ஜெபம் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோமா இல்லையா. ஆனா இப்ப ரொம்ப நேரம் இருக்குது, எதுக்கு, ரொம்ப லேசினஸ், சோம்பேறித்தனத்துல தப்பு செய்து விடுவதற்கு ரொம்ப நேரம் இருக்குது. இப்ப யாருக்கு இங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கும், பிசாசுக்கு. அவன் வந்துருவான், ஓ பையன் இப்ப கொஞ்சம் ரொம்ப சோம்பல்ல இருக்கிறான், ரொம்ப தூங்க யூஸ் பண்றான். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு தூங்குறது அவசியம், ஆனா அதிக தூங்கப்பும் ஆபத்துன்னு சொல்றாரு. அது லேசினஸ், ரொம்ப தேவைக்கு அதிகமா தூங்கக்கூடாது. ஆனா வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பணிகளை செய்யறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தூங்குறது இந்த சோம்பலோட இன்னொன்னு இருக்குது. வீட்டிலேயே இருக்கிறதுனால மூணு நேரம் சாப்பிடாம யாராவது இருக்கிறீங்களா? மூணு நேரம் சாப்பிடுறோமா இல்லையா? அது ஆறா கூடியும். எப்படி இப்படியே தூங்கி தூங்கி சும்மா இருக்கிறது? அதனால ஒரு 10 சிப் பேக்கெட்ஸ் பக்கத்துல வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லாட்டி பீனட் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே இருப்போமா இல்லையா? சில உங்க ஊர்ல அது முறுக்கா இருக்கலாம், இனி என்னவாவது இருக்கலாம்னு வச்சுங்க. அப்ப அப்படியே 24 மணி நேரம் வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டா என்ன என்ன பாவம் வரும்? கிளட்டனி, பெருந்தீனி செய்து சாப்பிடுற பாவம் வருமா இல்லையா? அப்ப அதே என்ன, இருக்கிற சோம்பல ஒன்னும் கூட்டி நம்ம சரீரத்தையும் ஒன்னும் பெருசாக்கி நகர முடியாம ஆகிரும். இப்படியெல்லாம் சோம்பலா அப்படியெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு எதிராக. நம்ம ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாதவங்களா தான் மாறிடுவோம். ஆக நம்ம இப்ப இருக்கிற காலம் நம்ம சொகுசா இருக்கிறதுக்கு நினைச்சிடாதீங்க. பிசாசு இத பயன்படுத்தலாம் நம்ம கெடுக்கிறதுக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ சோம்பேறியா இருக்காத, உழைக்கணும். ஸ்லகிஷா இருக்காத, அது ஆபத்து. உஷாரா இருக்கணும் எப்பவும். சாப்பிடு, ஆனா கவனத்தோடு சாப்பிடு. பிறந்தீனிக்காரனா இருக்காது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன் சோதனைக்காரன் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல நுழைஞ்சி நம்ம எப்படியாவது பாவம் பண்ண வச்சிருவோம். அப்ப இந்த காலங்கள் நம்ம கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலங்கள் சரிங்களா? ஏன்னா பிசாசுக்கு பொறுக்காது. நம்ம எப்படி கெடுக்கணும், எந்த வழியில எல்லாம் நுழைஞ்சு நம்ம கெடுக்கணுங்கிறது தான் அவனுடைய வேலை. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி, ஐயோ இது வந்துருச்சே கோயிலுக்கு போய் ஆகணுமே நினைச்சுக்கிட்டு, சரி ஒரு சேவத்துக்காக போயிட்டு வந்துருவோம் கஷ்டப்பட்டு போய் அங்க இருந்து எப்படா முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து ஹாயா இருந்தவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஆபத்து. என்னன்னு கோயிலுக்கே போக தேவையில்லையே, அப்பா பேசாம வீட்டுல இருந்துடலாம். ஒரு மாசம் அப்படி போய் அப்படியே அந்த இருந்த ஒரு சர்வீஸுக்கும் போகாம பழக்கப்படுத்திக்கிட்டவன் வாழ்க்கையில பிறகு சர்வீஸுக்கே போமாட்டான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், கோயிலுக்கே போகாட்டியும் கூட கோயிலே இங்க வந்த மாதிரி நடந்துக்கணும். நான் கூட அப்ப பெர்ல இருந்து எழுந்து பிஜாமாவோட வந்து உங்க முன்னு இருந்து பேசி இருக்க முடியாதா? அப்படியெல்லாம் வரல இல்லையா? எப்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு நான் எழும்புனது 5:30 இந்த மார்னிங். ஏன் கோயிலுக்கு தான் போக தேவையில்லையோ, கொஞ்சம் லேட்டா எழும்பலான்னா அது இல்ல, அன்னைக்கு இருந்த முறைய மாத்துல தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு முழு நாளும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் பிசாசு கெடுக்க பார்ப்போம், ஏதாவது வித்தியாசமாக யோசிக்க வைக்க பார்ப்போம். ஆனா அந்த டெம்டேஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே தூங்கலாமேன்னா ஒரு மாசத்துக்கு பிறகு நமக்கு கஷ்டமா இருக்கும் 5 மணிக்கு எழும்புறது. ஏன் அதை மாத்திக்கணும்? மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நல்ல வேலைகளை செய்யலாமே, வேதத்தை படிக்கலாமே, ஜெபம் பண்ணலாமே, கொஞ்சம் கூட நேரத்தை கொடுத்து ஆராதனைக்காக தயார் செய்யலாமே. அது ஏன் செய்யக்கூடாது? ஆகவே பிசாசு சாதாரணமான அவன் பல வழிகள், உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச வழிகளை எல்லாம் விட ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்ம வீக்னஸ் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன். நமக்கு கூட நம்ம வீக்னஸ் பத்தி சில நேரம் யோசிக்கிறது இல்ல இல்லையா? ஏன்னா நமக்கெல்லாம் ஆசையே நம்ம பத்தி பெருசா நினைச்சிட்டு இருக்கிறது தானே. யார் அங்க உட்காந்து நம்ம வீக்னஸ் பத்தி புலம்பிக்கிட்டு இருக்கிறது? திருந்திரன் என்ன புலம்புவான்? நம்ம அதை பாடுறது இல்ல. நம்ம வேலையே நமக்கு எது நம்மளால முடியும், நம்ம பத்தி யாராவது நல்ல 4 வார்த்தை யார் சொல்லுவாங்கிறது தான் நமக்கு இருதயத்துல குழு குழுன்னு இருக்கும். யாராவது வந்து உங்க வீக்னஸ் இருக்குங்க கொஞ்சம் திருத்திக்கங்க இன்னும் நல்லா போலான்னு சொன்னா பிடிக்குமா? பிடிக்காது. அந்த வீக்னஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு? நம்ம எதிராளி பிசாசு. இந்த நேரத்துல வர பாப்போம் நம்ம கெடுக்கிறதுக்கு. மூணாவது கடைசியா கிறிஸ்தவன் என்ன செய்யணும் இந்த நேரத்துல? கிறிஸ்டியன்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம எதிராளி இப்படி இருக்கிறான், இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? பாருங்க 8வது வசனத்துல மறுபடியும் 1 பேதுரு 5, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இப்ப ஆங்கில வேதம் பூரா விழித்திருங்கள்னு ஆரம்பிக்குது சரிங்களா? தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரும்புகிறான். பிசாசில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பி சோபர்.
அப்படின்னு தான் ஆங்கில வேதம் ஆரம்பிக்குது. பி சோபர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. இது என்ன அர்த்தம், என்ன அது தெளிந்த புத்தி? வேதம் படிக்கிற நேரம் நான் சொன்னா இல்லையா, கேள்விகள் கேட்கணும். நம்ம பாட்டுக்கு ஓ இதுதான் தெளிந்த புத்தின்னு நினைக்கிறத ஆபத்து. வேதம் தெளிந்த புத்தின்னு எதை சொல்லுகிறதுங்கிறத நம்ம ஆராயணும். இங்க தெளிந்த புத்திங்கிறது இன்னொரு ஆங்கில வார்த்தையில சொல்ல போனா செல்ஃப் கண்ட்ரோல், சுய அடக்கம். செல்ஃப் கண்ட்ரோல், உங்களையே நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வது, உங்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது, அதுதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னா அதுக்கு அர்த்தம். இன்னொரு இது உதாரணம் கொடுக்கலாம். இது வந்து வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, குடிக்காம குடிகாரனா இல்லாம இருக்கிறது. இப்ப அதிகமா குடிக்கிறவனுக்கு என்ன இருக்காது, தெளிந்த புத்தி இருக்குமா? இருக்காது. அந்த எங்க இருக்கிறோன்னே தெரியாது, ரொம்ப போட்டானா தெரியாது. அவனுக்கு எங்க இருக்கிறோன்னு தெரியாது மட்டுமல்ல, அவனுக்கே தான் யாருன்னு கூட தெரியாது. ரெண்டு தட்டு தட்டி உன் பேர என்ன அப்பான்னு கேட்டு பாருங்க, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு நிதானம் இருக்குமா? நிதானமே இருக்காது. அவனுக்கு புத்தி தெரியவில்லை. பாத்தீங்களா, தெரிந்த புத்தி தான், புத்தி தெரியவில்லை. இப்ப இங்க அதான் சொல்றது. அது மட்டும் இல்ல, புத்தி தெளியல அவனுக்கு, புத்தியை இழந்து போனவன் மாதிரி இருக்கிறான். இன்னொன்னு என்னது, அவனுக்கு கட்டுப்பாடு இல்ல. தன்னை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறானா இல்ல, சகல கட்டுக்களையும் இழந்து போயிருக்கிறான். ரொம்ப வீக், பயங்கர பலவீனத்துல இருக்கிறான். ஆகவே இங்க வந்து இது ஒரு மெட்டபோரிக்கலா இந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாடு இதுதான் சுய அடக்கம் என்று சொல்லுகிறது. சுய அடக்கம் நமக்கு தேவை, அதுதான் தெளிந்த புத்தி. ஒரு சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ப்ரையாரிட்டிஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ப்ரையாரிட்டி ஒரு ஓர்டரா நமக்கு தெரியணும். வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் வேணும். இதுக்கெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கிறது என்னது, ஒரு டிசிப்ளின் தேவை. நம்ம ஒரு கட்டுப்பாடு நம்ம மைண்ட்ல தேவை, ஒரு பாடியில ஒரு டிசிப்ளின் தேவை. இந்த உலகம் என்ன செய்யும், எப்படி அந்த தனி அடிக்கிறவங்க நல்லா குடிச்சிட்டு அதோடைய இன்ஃபுளுன்ஸுக்கு போயிடுறாங்களோ, அதே போல உலகம் பல காரியங்களை நமக்கு மேல வீசி தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு போகிற மாதிரி முயற்சி செய்யும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு நல்ல டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நம்ம கவனமா இருக்க முடியும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அசென்சியல். தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவில வாலிபர்களை பார்த்து எனக்கு இதுதான் எப்பவுமே ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது. லைஃப்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளினே இல்ல, அது அவங்க விருப்பப்படுறதே இல்ல. ஏதோ ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மரம் அது பாட்டுக்கு அடிக்கிற மனையில அப்படியே வளர்ந்துட்டு போயிடலான்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க, வளர்ந்துடலான்னு. ஆனா ஆண்டவர் அப்படி நம்ம படைக்கல. ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு தேவை. ஒரு மனுஷனா இருக்கிறதுன்னா அதுக்கு அர்த்தம் யூ நீட் டு ஹேவ் control of yourself. ஆதாம் அப்படி இருந்தா ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்களா, அப்படி ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை. முதலாவது தெசலோனிக்கேயர் 5:6 பவுல் என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். விழித்துக் கொண்டு, வாட்ச்ஃபுல்னஸ், தெளிந்தவர்களாய். இதுதான் இங்க 1 Peter 8 ஆரம்பத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. தூங்காம விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். அப்ப ஒரு வாட்ச்ஃபுல்னஸ் இருக்கணும் லைஃப்ல, புத்தி தெளிந்தவர்களா இருக்கணும். தெளிந்த புத்தி, அது செல்ஃப் கண்ட்ரோல் தான் இங்க சொல்லுகிறது. அப்புறம் அதே அதிகாரத்துல 8 வந்தா அங்க என்ன சொல்லுகிற, பகலுக்குரியவர்களாகிய நாமோ, இருட்டுக்குரியவர்கள் அல்ல நாம, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். இங்கேயும் இந்த வார்த்தை, இந்த சோபர் என்ற ஆங்கில வார்த்தை இங்க தமிழ்ல தெளிந்தவர்களாயிருந்துன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு எதை செய்ய சொல்றாரோ அதையே நமக்கு இருக்கும்படியாக கூப்பிடுகிறார். அப்படி ஒரு தெளிந்த மனசு இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு உடையவர்களா, செல்ஃப் கண்ட்ரோல பிராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும். வேற எதுக்கும் அதுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது. திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், முக்கியமானதுன்னு இருக்கணும். இப்ப இதே வார்த்தையான இந்த சோப, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயின்னு யூஸ் பண்ணிருக்கிறத நம்ம 1 Timothy 2:15 பாக்குறோம். அங்க ஆங்கிலத்தில் இது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஆனா தமிழ் வேதம் எல்லா இடத்திலயுமே தெளிந்த புத்தியுமே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இப்ப எல்லா இடத்துலயும் ஒரே கிரேக்க வார்த்தை இங்க பயன்படுத்தல. இப்ப இந்த தெளிந்த புத்தி, அதாவது ஒரு நம்ம ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பது, அதோடையே கூடி வருகிற இந்த சுய கட்டுப்பாடு, இதையெல்லாம் அந்த பல விதமான ஒரு ரத்தனக்கல்ல பல விதமான எங்க திருப்பினாலும் புது விதமா அழகழகா தெரியும் இல்லையா. அப்படி ஒரு காரியத்துல காணப்படுகின்ற பல காரியங்களை விளக்குவதற்காக பரிசுத்தாவியானவர் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறார். அது தமிழ்ல எல்லாம் ஒன்னாவே போட்டாங்க, தெளிந்த புத்தியுமே போட்டாங்க. அப்ப 1 Timothy 2:15 ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தியோடுன்னு சொல்லியிருக்கு. 1 Timothy 3:2 அது டெம்பரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணது. ESV டிரான்ஸ்லேஷன் சோப மைண்டட். இப்ப அதையும் தமிழ்ல தெளிந்த புத்தி உள்ளவன் மாத்தி இருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், தெளிந்த புத்தி தேவை, அதோடு இருக்கின்ற சுய கட்டுப்பாடு தேவை. இது எல்லாமே அதுக்குள்ள வருகிறது, ஒன்றோடு சேர்ந்த அத்தனையும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிந்த புத்தின்னு வருகிற நேரம் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. செல்ஃப் கண்ட்ரோல் இதுக்கு அடிப்படையானது பாத்தீங்களா. அந்த 1 Timothy 3:11 செல்ஃப் கண்ட்ரோல் மறுபடியும் வந்துடுறது. தீத்து 2:2 அந்த சேம் செல்ஃப் கண்ட்ரோல் தெளிந்த புத்தின்னு இங்க சொல்லுகிறது. ஆகவே செல்ஃப் ரெஸ்ட்ரெயின், என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வது, என்னை ஒரு ஒழுங்கு முறைக்குள் நான் வைத்திருப்பது, ஒரு நிதானத்தோடு நான் சிந்தித்து பார்க்கிறவனாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு அவசியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கிறது இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய எதிராளி அவ்வளவு பயங்கரமானவன், மனுஷ எதிராளியை கூட சமாளிச்சிடலாம், தப்பி போயிடலாம். இவன் வந்து என்னதான் அடிச்சு போட்டாலும் எழும்பிடுவான், வந்துருவான் பின்னுக்கு. ஆனா அடிச்சு போட்டமே ரத்தம் எல்லாம் கொட்டி கிடக்குது, இவன் நீ போக மாட்டான்னு நினைச்சு நம்ம போயிட முடியாது, எழும்பி வந்துருவான். அடுத்து எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்ம தொலைக்கிறதுக்கு. சோ நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப அவசியம். Romans 12:2 பவுல் என்ன சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆதிக்குரிய ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் ஓர்கனைஸ் பண்ணிக்கங்கிறார் பவுல் அப்போஸ்தலர். அது செய்வதற்கு நீங்க இந்த உலகத்துக்கு மனுஷன் மாறி வேஷம் போடக்கூடாது. இந்த உலகத்து காரியங்கள் உங்க இருதயங்களை ஆளக்கூடாது, உங்களுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னங்கறத பவுல் அங்க சொல்லுகிறார். அது முதலாவது சரிங்களா, பி சோபர், தெளிந்த புத்தி. ரெண்டாவது என்ன, 4 காரியங்கள் இருக்கு. இப்ப ரெண்டாவது குயிக்கா பாப்போம், விழித்திருங்கள். விழித்திருங்கள், விஜிலன்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு attitude of vigilant defense. வரப்போவான், என்ன ஓட்டையாவது பார்க்க போகிறான், நம்முடைய பலவீனங்களை தெரிஞ்சு நுழைய பார்ப்பான். ஆகவே நமக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கணும், ரொம்ப கவனமா விழித்திருந்து ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கணும். விழித்திருக்காம நிதானத்தோட எல்லாம் தெரிஞ்சு கவனமா பார்க்காம ஒரு பாதுகாப்பு வளையம் போட முடியாது. அதான் இங்க சொல்லப்படுகிறது. நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய முக்கியமான காரியங்கள், ஆவிக்குரிய பணிகள், எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து ஒரு கவனத்தோட விழித்து இருக்கணும், கேர்ஃபுல்லா முடிச்சிருக்கணும். யாராவது ஒரு சென்ட்ரிக்கு கொண்டு போய் வச்சு நம்ம தூங்குற, நீ கவனமா பார்த்துக்க எதிரி வந்துறான்னு அயம்பாட்டுக்கு தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தா என்ன ஆகும், போச்சு. எதிரி நுழைஞ்சிருவான். அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இவன் வந்து ரொம்ப மோசமானவன். ரெண்டு குழந்தைய 11, 14 இவனை பத்தி என்ன சொல்லுது? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே. அதாவது சாத்தா எந்த பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம தாக்க வருகிற பொழுது ஒரு நாளுமே தான் யாருன்னு எண்ணம் காட்டிக்க மாட்டான். அவ்வளவு எக்ஸ்பர்ட் அவன். He is masquerade himself. தன்னை அப்படி மாற்றி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே. ரொம்ப நல்லவன் மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி வருவான். பாத்துங்க, சில பேரு நம்ம இல்லாத நேரத்துல திட்டி துவைச்சு எடுத்துருவாங்க வாயால. நம்ம நம்மளை கண்ட உடனே அப்படியே தேனா கொட்டுமா இல்லையா? எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பத்தியே தான் எப்போ நினைச்சுக்கிட்டே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டேன் சொல்றான் பாரு. போய் அப்படி இருக்கியா? இவங்களெல்லாம் சாப்பிட்டுடுவான் இவன். இவன் மகா மோசமானவன், மஸ்குரேடிங் ஏஞ்சல். பல விதத்துல, பல வழிகளில், பல சந்தர்ப்பங்கள்ல இவன் வந்த பொழுதும் ஒவ்வொரு தரமும் தன்னை அப்படியே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை மாற்றி தரித்து கொண்டு வருவான். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், விஜிலன்ட், ரொம்ப விழித்திருக்கணும், ரொம்ப நிதானமா இருக்கணும். இவன் தான் ஆசாமின்னு தெரிஞ்சுக்கிற, உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறாரு இங்க பேதுரு. மூணாவது, ரெசிஸ்ட் த டெவில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 9வது வசனத்துல வருது, அதுதான் ஆரம்பிக்குது. அவனுக்கு எதிர்த்து நிக்கணும், ரெசிஸ்ட் பண்ணணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும், விழித்திருக்கணும், அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். இயேசு எதிர்த்து நின்றது போல. இப்ப இங்க பாக்குற பொழுது யாக்கோபு 4:7 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒருத்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும், மறுவார்த்தை பேசாம சொன்னதெல்லாம் அப்படியே செய்யணும், ரொம்ப கருத்தோடு செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும், தேவ பயத்தோடு செய்யணும், இருதயத்துல விருப்பத்தோடு செய்யணும். இன்னொருத்தனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சகல விதமான டிஃபென்சிவ் இதையும் யூஸ் பண்ணி we need to fight him. அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடுவான், திரும்ப வருவான், திரும்பவும் சண்டை போடணும். இந்த ரெசிஸ்ட், அதாவது எதிர்த்து என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை எதை சொல்லுகிற? நம்ம எழும்பி நிக்கணும். ஒரு போராளி ஒருத்தன் ஒரு சண்டேன்னு வருகிற பொழுது எப்படி தன்னை தயார்படுத்தி கொண்டு தயாராக நிக்கிறானோ, அந்த சண்டைக்கு ஆயத்தமா நிக்கிறது தான் இங்க குறிக்கிறது. எதிர்த்து நிக்கணும். இந்த எப்படி செய்யற இந்த எதிர்த்து நிக்கிறத இன்னொன்னு அதோட சேர்த்து போட்டிருக்கு பாருங்க இங்க இந்த வசனத்துல. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆங்கில வேதத்துல பாக்குற பொழுது resist him steadfast in your faith. ஆகவே இது ரெண்டும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எதிர்த்து நிக்கிற பொழுது நம்ம வந்து பிசாசுக்கு எதிர்த்தே நிக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்துல நம்ம உறுதி இல்லாம இருந்தோம். யாரு ஈஸியா பலவீனமா இருந்து பிசாசுக்கு விழுந்து போறது? யாரு? உறுதி இல்லாதவர்கள், விசுவாசத்துல உறுதி இல்லாதவர்கள், ஆண்டவர்ல நம்பிக்கை குறைவா இருப்பவர்கள், ஜபம் குறைவாக இருப்பவர்கள், வேத சத்தியத்துல உறுதி இல்லாதவர்கள், அவர்களை தொடர்ந்து வளமையோடு தங்கி இருக்காதவர்கள், இவர்களுக்கு தான் ஈஸியா போயிடும் பிசாசுக்கு. ரொம்ப ஈஸியா போயிடும், அவங்கள பிடிச்சிடுவான் சீக்கிரமே. ஆனா நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், ரொம்ப ஃபோமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவரை விடாப்பிடியா பற்றி கொண்டு அவர்ல தங்கியிருதா இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருந்தா மட்டும்தான் இவ்வளவு பயங்கரமான ஒரு எதிரிக்கு நம்ம எதிர்த்து நிக்க முடியும். விசுவாசத்துல பலவீனமா இருந்தா விழுந்துருவோம், ஏமாத்திடுவோம். எங்க நம்ம விசுவாசத்துல உறுதி இல்லாம பலவீனமா இருக்கிறோமோ அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? எவ்வளவு உறுதியா இருக்கு? வாழ்க்கையில பாருங்க, ரொம்ப பேர் இதுலயும் அதுலயும் இதுலயும் விழுந்து ரொம்ப கலங்கி போயிட்டு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க, இந்த பிரச்சனையில விழுந்துட்டேன், அந்த பிரச்சனையில விழுந்துட்டேன், எல்லாம் உட்கார்ந்து ஒழுங்கா பேசி கடைசியில பார்த்தா ஆத்மீக காரியத்துல அசத்தையாக இருந்தவங்க தான் அப்படி போய் விழுந்திருப்பாங்க. அதுதான் ஆரம்பமாவே இருந்திருக்கும் எல்லாரும். பண பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் விசுவாசத்துல அவன் ஒழுங்கா அடிப்படை காரியங்களை ஃபவுண்டேஷனல் திங்ஸ் எல்லாம் செய்யாம ஒரு போறதுனாலதான் அந்த மாதிரி ஆபத்துல எல்லாம் போய் விழுக வேண்டி வரும். யோபு ஆரம்பத்திலே இருந்து அந்த அடிப்படை காரியங்களை எல்லாம் கவனமா செஞ்சு உறுதியா தொடர்ந்து இருந்ததுனாலதான் ஆண்டவரே அனுமதித்து பிசாசு அவனை பயங்கரமாக தாக்கிய பொழுதும் அவனால் கடைசி வரை உறுதியாக இருக்க முடிந்தது. இது விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அது இந்த COVID-19 சோகுசா இருக்கிறதுக்காக இந்த ஓய்வு கிடைக்கல. ரொம்ப விழித்திருக்கணும், நம்ம விசுவாசத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து பார்க்கணும், எந்த விதத்துல உறுதியா ஆண்டவத்தை இருக்கிறோங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இந்த காலம் ஆபத்தா கூட வந்துடலாம்ங்கறத நான் அடிக்கடி சொல்லலையா, வந்துடலாம். ஏன்னா பிசாசுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி உறுதியா இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துல ஆண்டவருக்கு கீழ்படுகிறவர்களாக, அவருடைய காரியங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, எங்களையும் பாதுகாத்து கொண்டு குடும்பங்களையும் விசுவாசத்துல வழி நடத்துகிறவர்களாக, பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்கிறவர்களாக, சபைக்கு போக முடியாத இருந்த பொழுதும் சபைக்கு விசுவாசமாக இருக்கிறவர்களாக, சபை பணிகளுக்காக கூட ஜபிக்கிறவர்களாக, இதெல்லாம் நம்ம இருக்கிறோமா? ரொம்ப பேருக்கு சபைய பத்தியே ஒரு இது இல்லை, ரொம்ப ஹாப்பியா சபை இல்லாம வாழ பழகி இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் எந்த இயேசுவை வணங்குறாங்கிறத எனக்கு குவஸ்டனா இருக்குது. இயேசுலயே பல இயேசு இந்த உலகத்துல இல்லப்பா, ஒரு இயேசுதான் இருக்கிறாரு. அவர் கொடுத்துற கட்டளை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அதெல்லாம் நம்ம நமக்கு இஷ்டத்துக்கு மாத்தி 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 பயன்படுத்திக்க முடியாது. The rule, the law is only one. எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா? உங்க எதிரி சாமானியன் அல்ல, நம்ம எதிரி சாமானியன் அல்ல, அவன் ரொம்ப பலசாலி. அதான் அவனுக்கு டிராகன் ஒரு பெயர் கூட இருக்குது. நம்ம தொலைக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கையிலேயே குறிக்கோள், வேற எதுவுமே இல்லை. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அவனை நம்மால வெல்ல முடியும், அடித்து துவைச்சு எடுக்க முடியும், அவனை விரட்டி அடிக்க முடியும், நம்ம வேலை தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் அந்த பணியில. ஆகவே முதல் நூற்றாண்டுல அவங்களுக்கு ஏற்பட்ட அதே துன்பம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டது நமக்கு இல்லாட்டியும், வேற விதத்துல ஒரு துன்பங்கள் நமக்கு வந்திருந்த பொழுதும், தனிப்பட்ட விதத்திலையும் குடும்பங்களுக்கும் சபைக்கும் நம்ம என்ன செய்யணும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது வந்திருக்குங்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கர்த்தருடைய துணையோட நம்ம எதிராளியோடு நம்ம சண்டை போடணும், விட்டு கொடுக்க கூடாது, ஈஸியா விட்டு கொடுக்க கூடாது. நேற்று வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 4:30 எங்க ஊர் டைமுக்கு வந்த உடனே நான் ஒரு எக்ஸசைஸ் செய்ய வெளியே போயிடுவேன். அப்ப எங்க வீட்டை சுத்தி அருமையான ஒரு பாதை பல கிலோமீட்டர்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு க்ரீக் ஒன்று ஓடுது, அதனால நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல வெஜிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பார்க்கலாம், பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அந்த கிரீக்கையும் பார்க்கலாம், அப்படியே ஓடலாம். எப்ப அப்படி ஓடுறது பொழுது ஒரு கிலோமீட்டர் வந்தா நான் நின்றுவேன் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ். ஏன்னா இப்ப வயசு இன்னும் தொடர்ந்து 25 இல்லையே, ஒரு காலத்துல தொடர்ந்து ஓட முடிந்தது, இருந்தாலும் நம்ம இப்ப கால் முழங்காலையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் அட் எ டைம். 1 கிலோமீட்டருக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வாட்ச் சொல்லணும், 1 கிலோமீட்டர் வந்துருச்சுன்ட்டு. இப்பதான் நவீன காலத்துல வாழ்றோம் இல்லையா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு ஓடுவேன். அப்ப பாதி ஒரு கிலோமீட்டருக்கு பாதி வார நேரமே என் முழங்கால் சொல்லும், கொஞ்சம் நில்லுப்பா, கொஞ்சம் ஓய்வெடுத்துக்க. மனசு அதுவும் சொல்லும், இதெல்லாம் செஞ்சு ஆகத்தான் வேணுமா, கொஞ்சம் நின்னாத்தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். நானும் யோசிப்பேன், ஆமா நின்னாத்தான் என்ன உலகம் நின்ற போல, நான் என்ன போட்டிக்கா ஓடுறேன், சரிதான் நின்றுலாமே. அப்ப நான் நினைக்கிறது, இது ஏன் இப்படி எல்லாம் சொல்லுது, நான் தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு சீக்கா இல்லாம இருக்கிற நேரம், ஏன் எடுத்த தீர்மானத்தின்படி அது போகக்கூடாது, அதனால நான் விடுறதில்லை, நீ பேசிக்கிட்டே இரு, ஏன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தாதான் நிப்பேன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு கிலோமீட்டரா நின்று ஒரு 5 கிலோமீட்டர் நான் ஓடி முடிக்கிறது. அதை சுத்தி எங்க வீட்டுக்கு வர வரையும் இது 5 கிலோமீட்டர். இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டா சரி நின்றுவோம்னா ஒரு நாளும் நான் 1 கிலோமீட்டர் கூட நிக்காம ஓட முடியாது. நம்ம ரொம்ப பேர் ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துடுறோம். We can't give up. Keep fighting. எல்லா காரியத்திலையும் முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது பழக்கத்துக்கே வரும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு புஸ்தகம் வாசிக்கணும், ஒரு பக்கம் வாசிச்ச பிறகு பெரிய கஷ்டமா இருக்கு பாஸ்டர், கண்ணியே அதுல வைக்கிறது கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய போறேன்னு கேட்கறது. சரி, அதை விட்டுட்டா என்ன ஆச்சு? வாழ்க்கையிலேயே ஒரு புஸ்தகத்தை கூட சாகுற வரையிலையும் வாச்சு முடிக்க மாட்டீங்க. ஆனா என்ன செய்யணும்? சரி, பதிய மாட்டேங்கிறதா, பண்றேன் பாருன்னு சொல்லி அதை பதிய வைக்கணும், விடக்கூடாது. Keep reading. இதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஈஸியா விட்டு கொடுக்கறவங்க ஒரு நாள் முன்னுக்கே வந்ததில்லை லைஃப்ல. வேத விஷயங்கள்ல நம்ம விடாப்புடியா இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல்னு ஆரம்பிக்கலையே ஆரம்பத்திலேயே, அதுலதான் ஆரம்பிச்சது. ரொம்ப விசுவாசத்துல உறுதியா இருந்து விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராடணும். ஆண்டவர் நமக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்துல எபேசியர் 6ல சொல்லி இருக்குது, சர்வாயுதத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த சண்டையில ஒன்னு யோசிச்சுங்க, நம்ம தனியா அதை அடிக்கிறதே இல்லை. God is with us. ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். அதே பரிசுத்தாவி நம்மள இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு இந்த சண்டையிலேயே உதவி செய்கிறார். We are not fighting on our own. நம்ம அந்த சண்டைய ஆண்டவரோடு சேர்ந்து போராடுறோம். அவரே நம்மோடு இருக்கிற பொழுது அந்த இறையாண்மை உள்ள தேவன், வளமையான ஆவியானவர் நம்மோடு இருக்கிற பொழுது ஏன் நம்மளால சண்டை போட முடியாது? நம்முடைய கடமை நம்ம செய்யணும். ஆகவே திரும்பவும் பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். அதுதான் நம்ம கடமை. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சில நேரம் இந்த லாக்டவுன் முடியும். ஆனா இதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி இருக்கிறீங்களா? வேதத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? முன்னோக்கி போயிருக்கிறீங்களா? நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? புத்தகங்களை வாசிச்சிருக்கிறீங்களா? இல்ல இது முடிகிற நேரத்துல ஒன்னும் பொண்ணாம இருந்திருக்கிறேன்னு கவலை வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் பொன்னான நாட்கள். விசுவாசிக்கு நம்ம எதிர்த்து நின்று தேவனுடைய பிள்ளைகளாக உறுதியாக இருக்கணும். அந்த ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்தில் இந்த ஓய்வு நாளிலே நீர்தாமே எம்மோடு நிச்சயமாக பேசியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். இதை கொடுத்திருப்பதற்கு காரணமே நாம் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ந்து உமக்கு மிக அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. இது எவ்வளவு கிருபையுள்ள தேவன், இவ்வளவு அருமையான சத்தியங்களால் கொடுத்து எங்களை தொடர்ந்து போஷித்துக் கொண்டு வருகிறேன். இந்த மக்கள் எல்லோரையும் நீர் கண் நோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற தேவரே, அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி அவற்றை எல்லாம் நீர் சந்தியும். இந்த நாளிலும் ஆவிக்குரிய விதமாக நீர் அவளோடு பேசி அவருடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் உணர்த்தி இதிலெல்லாம் மீறி பிசாசுக்கு எதிர்த்து தைரியத்தோடு நிற்கிறவர்களாக, போராடுகிறவர்களாக, வெற்றி அடைகிறவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டும். மறுபடியும் நாம் திரும்பி ஆராதனைக்கு வருகிற பொழுது இது எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்து நடைமுறையில் அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க இக்கருமை பாராட்டி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.